இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC @SUDADVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிரந்தரமானவரே உம்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆத்துமாவுக்கு ஈடாக, எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சோல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். நமது பெரும்பாலான பிரசங்கங்கள் மாமிச சரீரத்திற்காகவே இருக்கின்றது. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மாவுக்காகத்தான் அதிக அக்கறை நாம் காட்ட வேண்டும் என்பது மிக மிக உண்மையானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அநேக செய்திகளை நாம் கேட்கும் பொழுது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுடைய பண தேவைகளை சந்திப்பார், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், கவலைப்படாதீர்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தந்து திருமணத்தை செய்து வைப்பார் என்று எல்லா ஆசீர்வாதங்களும் சரத்துக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் பொருள் ரீதியான ஆசீர்வாதங்களாகவும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோமா? அதாவது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேனா? அதாவது பரலோகத்திற்கு நான் வர நான் என்ன செய்ய வேண்டும், என் ஆத்மா என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளை நாம் எத்தனை தரம் கேட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த உலகத்தில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் அனைத்தும் வீணாக இருக்கும். ஆகையால் இன்றைய தினத்திலே நித்திய ஜீவன் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, மத்தேயு 10:28 நான் வாசிக்கிறேன். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வசனமாக இது இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது இன்று அநேகர்கள் யாருக்கு பயப்படுகின்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 28 நாம் வாசிக்கும் பொழுது சொல்கின்றது, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி என்றால் இன்னைக்கு ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சான், துன்பப்படுத்தணும் நினைச்சான் அப்படின்னா சரீர பிரகாணமான துன்பங்களை உங்களுக்கு அவன் கொடுப்பான். ஒருவேளை உங்களுடைய உடல்ல அடிக்கலாம், அல்லது உங்க கையை வெட்டலாம், ஏன் சில நேரங்களில் கொலை கூட செய்யலாம், உங்க கன்னத்துல அறையலாம். ஏதாவது சர்வ ரீதியான பிரச்சனைகளை அவன் தரலாம், அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவன் தரலாம். ஆனால் உங்கள் ஆத்மாவை அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கும் தேவனுக்குமாய் இருக்கக்கூடிய அந்த உறவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய உறவு பரலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றது. ஆகையால் அதை அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால் அந்த வேதம் சொல்கின்றது, ஆத்மாவை அந்த மனுஷனால் கொல்ல முடியாது, சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவனாய் இருக்கிறான், ஆனால் நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாம். அப்படி என்றால் இன்று நாம் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? சரீரத்தை கொலை செய்யக்கூடியவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய சரீரத்தை அழிக்கக்கூடியவனுக்கு, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியவனுக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா சரியாக இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நம்மை துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்காக நாம் பயப்படக்கூடாது. 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு காசு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்களே அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில துன்பப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டருடைய அனுமதி இல்லாம அவனால உங்களை தொடக்கூட முடியாது, சாத்தானால உங்க மேல கை வைக்க கூட முடியாது. அப்படி என்றால் இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம் ஆண்டவருக்காக உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மையாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம்னா நாம பார்க்கின்றோம். 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறப்ப 30வது வசனம் விவரமாக சொல்கின்றது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க சரீர ரீதியான பிரச்சனைக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே பணம் இல்லாததுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. நிறைய பேருடைய வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ இந்த காரணங்களெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்து, ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்களா? அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படின்னா ஆண்டவர் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக நான் எதை கொடுக்க முடியும்? இந்த உலகத்துக்குள்ளே எதையுமே நான் கொடுக்க முடியாது. நான் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சாலையுமே என்னுடைய ஆத்மாவுக்கு அது நிகர் அல்ல, ஈடல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உலகத்தை ஆதாயப்படுத்தி தனது ஆத்மாவை இழப்பாராகில் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன? நல்லா கவனிங்க, இந்த உலகத்தையே நீங்கள் கைப்பற்றிடலாம். பணம், செல்வம், பதவி எல்லாமே நீங்கள் கைப்பற்றிடலாம். ஆனால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்துட்டீங்களன்னா உங்களுக்கு பலன் என்ன? அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம், கெட்ட வழியிலையும் சம்பாதிக்கலாம், பிறரை ஏமாற்றி எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் சம்பாதிப்பதற்காக, உலகத்துக்காக உங்களுடைய உண்மையை நீங்கள் விற்றுவிட்டால், உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் விற்றுவிட்டால் உங்களுக்கு லாபம் என்ன என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். ஆத்மாவுடன் ஒப்பிடும்போது உலகத்தின் மதிப்பு ஒன்றுமே இல்லை. அதாவது நித்திய ஜீவனுக்கு நீங்கள் ஒப்பிடுறப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது உலகத்தின் இன்பங்கள் ஒன்றுமே கிடையாது. சாத்தானுக்கு நல்லவே தெரியும் பரலோகம் எவ்வளோ பெரிய விசேஷமானவர் என்று. அதனால தான் அவன் பரலோகத்திலிருந்து வந்தான், லூசிபர். அதனால அவனுக்கு தெரியும் பரலோகத்தில் என்னென்ன அற்புதங்கள் இருக்கு, என்னென்ன அதிசயங்கள் இருக்கு, மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா வாழலான்றது சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் சாத்தான் என்ன பண்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை, இந்த உலகத்திற்குடைய ஒவ்வொருத்தரையும் பரலோகத்தினுடைய வாழ்க்கையை காட்டுறான். அதாவது பாவமான இன்பமான வாழ்க்கையை காட்டி அந்த பரலோகத்தை இழக்க செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி கூட கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் பரலோகத்தில் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கும் பரலோகத்தில் நாம் பெறப்போகின்ற இன்பத்துக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னா இந்த உலகத்துக்குரிய இன்பம் ஒன்றுமே கிடையாது. நீங்க ஒரு இன்பத்தை சொல்லுங்களேன், எப்பயுமே உங்க கூட நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் படம் பாக்குறீங்க, 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கீங்க, அதுக்கடுத்து அந்த சந்தோஷம் எங்க போயிருச்சு? ஒரு விளையாட்டு அரங்கத்துக்கு போறீங்க, அங்க போயிட்டு ஒரு 4 மணி நேரம் சந்தோஷமா அந்த விளையாட்டு பார்த்துட்டு வரீங்க, அதுக்கடுத்து அந்த சந்தோஷம் எங்க போயிருச்சு? அல்லது ஏதாவது ஒரு செஸ் கேம் பிளே பண்றீங்க, விளையாடுறீங்க, அது விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அது முடிஞ்ச பிறகு உங்க சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? அல்லது அநேக பெண்களோடு தவறான உறவுல நீங்க இருக்கிறீங்க, அது முடிந்த பிறகு அந்த இன்பம் எங்க போயிருச்சு? நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நிரந்தரமானது கிடையாது. சாத்தான் இதெல்லாமே ஒரு போலியான மாயையான வலையில ஒவ்வொரு மனுஷனையும் சிக்கி வைத்து கொண்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, உண்மையான மனமகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தின் இச்சைகளில் ஒவ்வொருவரையும் அவன் இழுத்து கொண்டு இருக்கிறான் என்று என்ன பண்றோம்னா நாம பார்க்கின்றோம். ஆத்மா ரட்சிக்கப்பட கர்த்தர் ஒழுங்கு செய்துள்ளார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். சிலுவையில மறிச்சிருக்கிறார், அதாவது பாவம் செய்யும் ஆத்மா சாகவே சாகும். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டு நான் செத்துருவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்தனா நீ சாவ, ஆனா தேவனுடைய கிருபை வருமோ நித்திய ஜீவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மறிச்சு அந்த பாவ மன்னிப்பை வைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பாவ மன்னிப்பை அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்போ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்க வேண்டும், மிக மிக முக்கியமானது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ஆத்மா வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் வச்சிருக்கிறாரு. இந்த உடலுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆத்மா வச்சிருக்கிறார், நித்திய ஜீவன் வச்சிருக்கிறார், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது விருப்பப்பட்டிருக்கிறீங்களா? அநேகருக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் அனுபவிச்சு நம்ம மறிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சரீரம், பாவமான சரீரம் மரித்து போய்விடும். ஆனால் இந்த ஆத்மா, ஆத்மா அப்படின்றப்ப நீங்க ரொம்ப இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது அவங்களை எப்படி சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஆதாமை படைக்கிறப்ப மண் இருக்கு. மண் இருக்கிறப்ப ஆதாம் வெறும் ஒரு சிலையாக அல்லது ஒரு வடிவத்துல அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கிறாருங்க, ஒரு களிமண்ணா படுத்துட்டு இருக்கிறார். எப்ப ஆண்டவர் ஆதாமுடைய நாசியில சுவாசத்தை ஊதினாரோ, அதாவது அவருடைய மூக்கிலையும் வாயிலையும் தன்னுடைய சுவாச காற்ற ஊதினாரோ, மனுஷன் வந்து ஜீவ ஆத்மா வானான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 2:7 சொல்லுது. அப்படின்னா ஆண்டருடைய காற்று, அதாவது காற்று மனுஷனுடைய உடலில் போன பிறகு அவன் எப்படி ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா வானான். இப்ப அதே ஆத்மா, அதாவது அதே சுவாசம் அந்த மனுஷனை விட்டு போயிருச்சுன்னா அவன் செத்த ஆத்மா. அப்படின்னா ஆத்மா எங்க போச்சுன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஜீவன் தான் ஆத்மா. இப்போ இந்த ஜீவனை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த சரீரம் பாவமான சரீரம் அப்படின்றதுனால இந்த பாவமான சரீரத்தோடு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்றப்ப ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நம்ம மறித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டு பிறகு ஆண்டவருடைய 2வது வருகையில் நம்ம எழுந்துக்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே புதிதான ஒரு சரீரம் கொடுக்கப்படும், அதாவது பாவம் இல்லாத ஒரு சரீரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மா, அதாவது ஆண்டவருக்குள்ள நாம் வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாழக்கூடிய அந்த ஒரு ஜீவன் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்ற என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டீர்களா? ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. மத்தையோ 16:26 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்க சொன்னா அம்பானி ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறார். உலகம் முழுவதும் அப்படின்றத விட நிறைய செல்வம் பணம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஆனால் அவ்வளோ பணம் சம்பாரித்து வச்ச அந்த மனுஷன், தான் வாழ்க்கைக்கு யார் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், தான் மரிச்சிட்ட பிறகு நம்மளை யாரால திரும்ப உயிரோடு கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்றது தெரியாம, அந்த இரட்சகரி குறித்து தெரியாம, அந்த அறிவு இல்லாம ஒருவேளை அவர் மரித்து போய்விட்டால் அவருக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்குமா என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம் வந்து, இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சம்பாதித்தாலும் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போய்விடும். அப்ப இன்னைக்கு நீங்க மரிச்சிட்டா அந்த பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரித்து நீங்க உயிரோடு எழும்பணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது எது சொல்றது, ஒரு மனுஷன் இந்த உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அதாவது தான் உடலை வருத்தி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சு கோடி கோடியே சேர்த்து வச்சிருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் மரிச்சுட்டு போயிட்டானா, அவனுடைய வாழ்க்கை அவன் பரலோகத்துல இருப்பானா, அதாவது அவன் மறிச்ச பிறகு அவனுடைய இரண்டாவது வருகையில உயிர் தெழுவானா அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். ஆகையில வேதம் சொல்லக்கூடிய ஒரு வருஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிற உங்க வாழ்க்கையில. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய வருஷம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வருஷம் தான். அந்த வருஷத்துல, அந்த நாட்களில், அந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு புதிதான வாய்ப்பு, புதிதான வாழ்க்கை, அதை நம்ம இன்னைக்குமே மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அடுத்த நாள் இருப்பேனா தெரியாது, அடுத்த வருஷம் இருப்பேனா தெரியாது. அப்போ இன்னைக்கு இந்த வருஷத்தில், இந்த நாளில், இந்த தேதியில் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை. அப்போ இன்னைக்கு நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த இரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்ம ஆத்மாவுக்கு ஈடாக நம்ம எண்ணத்தை சரி கட்ட முடியும், பணத்தை சரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? உலக பொருட்களை சரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? உலகத்துக்குரிய சந்தோஷங்களை சரி கட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது மனித மார்க்கத்தை உங்களால் சரி செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களால் எதையுமே ஈடுகட்ட முடியாதுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் மறிச்சிட்டான்னா அதுக்கடுத்து அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. அவன் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான். அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான்னா அவனுடைய இரண்டாவது வருகையில் உயிரோடு எழுந்திருப்பான். அவன் வாழல அப்படின்னு சொன்னால் எழுந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். ஒரு வசனத்தை நம்ம என்ன போகலாம் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 5:8-9 நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பாடுபடுகளினாலே கீழ்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா குமாரன் அப்படின்றப்ப அது கிறிஸ்துவை சொல்கின்றது. குமாரானவர் பாடுபட்டு கீழ்படிந்தாராம். இந்த உலகத்துல அவர் பாடுபட்டு எல்லா காரியத்திலும் கீழ்படிந்தாரு. அவர் பூரணரானார், அதாவது பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நித்திய ரட்சிப்பை அடையக்கூடியவராக அவர் காரணமானார். அதாவது அந்த ரிச்சிய நட்சிப்பை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளதற்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் தேவகுமாரன் சிலுவிலே மறுத்ததுனால இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ரட்சிப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ண நாம பார்க்கின்ற பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பாவத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், முதலாவது தேவனை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், உங்கள் நேரத்தையும் பிரயாசத்தையும் தேவனுக்காக செலவிட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறப்ப ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தகுதிப்படுத்துகின்றார். அந்த நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஆண்டவர் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோங்க, அதிக நேரத்தை உலக காரியங்களில் செலவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போ பார்த்தாலே உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய கவலைகள், உலகத்துக்குரிய எண்ணங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோமே தவிர, ஆண்டவர் எனக்காக மறித்தது, கிறிஸ்து எனக்காக மறித்தது, அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் குறித்து நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும், இந்த சிந்தனை என்னுடைய வீடு பரலோகம், என்னுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்குது, நான் அங்கே தான் இருக்கணும், இந்த பூமி எனக்கு நிரந்தரம் அல்ல, நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா காரியமும் என்னை விட்டு ஒரு நாள் சென்றுவிடும், பரலோகம் தான் நிரந்தரம்.
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.